மாண்புமிகு அப்துல்லா மௌரூப், உங்களுக்கு 4 நிமிடங்கள். 7 நிமிஷம் காலதாமதமாகி துவங்கினால நேரம் குறைக்கும்.
கௌரவ ரஹ்மான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த குறைப்பு மசோதாவின் மீது பேசுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 4 வருடத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த போது எங்களுடைய நிர்வாகத்தை உரையாக கொண்டு செல்ல முடியாமைக்கு எமது முன்னைய ஆட்சியாளர்கள், அதற்கு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள். எங்களுடைய எப்பொழுது எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வந்துள்ள குணவர்தன் அவர்கள் கூறினார்கள், டெண்டர் இல்லாமல் அதாவது வீதிகள் நிதிகள் மோசடி செய்யப்படுகின்றது என்பது பற்றி அவரிடம் ஒன்றை கூறுவேன். நெடுஞ்சாலை முன்னைய அரசாங்க காலத்திலே 6 கொந்தராத்துக்காரர்கள் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமலே அவர்கள் வீதிகளை பகிர்ந்து கொண்டார்கள். முன்னைய அரசாங்கத்தின் ஜனாதிபதியுடைய அல்லது அவருடைய அமைச்சர்களுடைய கட்டளைக்கு அன்று வீதிகள் டெண்டர் போடப்படவில்லை. இதன் காரணமாக வீதி அபிவிருத்தி அமைச்சருடைய அதாவது சேர்மனாக இருந்த MBS பெர்னாண்டோ அவர்கள் அந்த அரசாங்கத்தை நிர்வாகத்தில் இருக்க முடியாமல் அந்த பதவியை விட்டு துறந்து ஓடியதையும் நாங்கள் அறிவோம். ஆகவே எம்மை பொறுத்த வரையிலே எமது அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், முன்னே அரசாங்கத்திலே 176 கிலோமீட்டர்கள் தான் நெடுஞ்சாலை வீதிகள் அமைக்கப்பட்டது. தற்பொழுது அவை நாங்கள் 2 கட்டமாக 4 வருடங்களிலே 144 கிலோமீட்டர்களை முடித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் 94 கிலோமீட்டருக்கான இந்த வருடத்திலே முடியக்கூடிய வீதிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். 236 கிலோமீட்டரை நாங்கள் இந்த வருடத்திலே பூர்த்தி செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று ரன்மாத் மற்றும் கம்பளிய போன்ற திட்டங்களிலே எமது வடகிழக்கிலே பல 1000கணக்கான வீதிகளை நாங்கள் செப்பனிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவை முறையாக 20 லட்சம் ரூபாவுக்கு குறைவாக இருந்தால் எங்களுடைய சமூக அமைப்புகளிலே RDS விமன் RDS போன்றவைகளுக்கு கொடுத்தும், 20 லட்சம் ரூபாவுக்கு மேல் இருந்தால் அதனை டெண்டர் முறையிலும் மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நான் இந்த குறுகிய நேரத்திலே ஆட்சிக்கு நாங்கள் வருகை தந்த போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவியை விட்டு விலகிய போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் திருகோணமலை மாவட்டத்திற்கு வந்து கூறினார்கள், கிண்ணியா பிரதேசத்திலே இந்த கிண்ணியா பிரதேசம்தான் என்னை ஆட்சிக்கு கொண்டு வரும் என்பதை தீர்மானித்தது என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் அவர் வருகை தந்த போது எங்களுடைய பிரதேசத்தில் 2 பாலங்கள் உடைந்து போன, ஒன்று குனிஞ்சக்கேணி மற்றது குட்டிக்கராஜ், அந்த 2 பாலங்களையும் தான் பதவிக்கு வந்தால் உடனடியாக செய்தவராக வாக்குறுதி அளித்தார்கள். அதற்கு பிறகு வந்த எமது பிரதம மந்திரி அவர்களும் அதனை செய்தவராக கூறினார்கள். தற்பொழுது எங்களுடைய அமைச்சர் ஹபீப் ஹாசிம் அவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டு நாளை பிரதம மந்திரியோடு கதைப்பதற்கு இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இன்று RDI இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய தவசாளர் சூர்யாச்சா அவர்களிடமும் நான் வேண்டிக் கொள்வது, கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் 17 பாடசாலைகள் செல்லுகின்ற அந்த பிரதேசத்தினுடைய குறிஞ்சக்கேணி பிரிட்ஜ் அது உடனடியாக வருகின்ற மாதம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு பிரிட்ஜை உங்களுடைய வேலை திட்டத்தில் இருக்கின்ற ஒன்று அதாவது செய்ய முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த 500 மில்லியனை இப்பொழுது நாங்கள் அங்கு போஹோல் டிசைனிங் எல்லாம் முடிவடைந்திருக்கின்றது. 750 மில்லியனிலே அந்த பாலம் வருகின்ற மாதத்துக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய பிரதம மந்திரியுடைய வருகையிலோ அல்லது அமைச்சருடைய சேலமாக வந்து அதனை செய்தர வேண்டும்,
நிறைவு செய்ய வேண்டும்.
அதே நேரத்தில் ஒரு நிமிடம், இந்த விடயத்தை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், வடகிழக்கு என்பது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு அவர்கள் 2014ஆம் ஆண்டு வரை வடக்கிலும் கிழக்கிலும் எந்த அபிவிருத்தியும் செய்யப்படாத சூழலிலே 2015 இன்று வரை பல 1000கணக்கான கோடிகளை வடக்கு கிழக்கு புனரமைப்பு, வீதி உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, சிறிய பாலங்கள் என்று நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எமது பிரதேசத்தினுடைய என்னுடைய கோரிக்கையை எமது அமைச்சர் அவர்கள் தலைமை கொண்டு இந்த மாதத்திலே அதற்கு முடிவுகட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு ஸ்ரீதரன் அவர்கள்.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் பெருந்தெருக்கள் அமைச்சினுடைய குறை நிரப்பு பிரேரணைகளின் பொழுது இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான சம்பவத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த 24 வருடங்களுக்கு முதல் யாழ்ப்பாண மண்ணிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக சந்திரிகா அம்மையார் அவர்கள் இருந்த காலத்தில் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது விமானப்படைகள் நடத்திய இனப்படுகொலையினுடைய அடையாளமாக 147 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட நினைவு நாள் என்றாகும். மிக மிக மோசமான ஒரு இனப்படுகொலை வரலாற்றிலே இந்த நவாலி படுகொலை என்பதும் சின்ன கதிர்காம முருகன் ஆலயத்திலே தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீதான படுகொலை என்பதும் சொல்லிலடங்காத வரலாற்றின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த 147 பேர் காவு கொள்ளப்பட்ட இந்த நாளிலே நவாலியிலே அந்த மக்கள் கோயிலுக்குள் குடியிருந்த பொழுது அந்த பகுதியில் இருந்த பச்சிளம் பாலகர்கள் உட்பட கடமையில் இருந்த கிராம அலுவலர் வரையும் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே 1995 ஈழத்தமிழ் வரலாற்றில் நவாலியிலே இரத்த ஆறு ஓடிய ஒரு கோரமான கொடிய நாளாக ஜூலை 9 பதியப்பட்டதுடன் இன்று சர்வதேசத்திலும் பதியப்பட்டு ஐநா வரை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பிலே 2017 ஊடகவியலாளர்களுடன் ஒரு சந்திப்பிலே கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு கவலையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதே காலங்களில் கூட பிபிசி கூட அந்த காலகட்டத்திலே தன்னுடைய கவலையை செய்திருந்தது. வடமாகாணத்தின் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவின் நவாலியூர் வரலாற்றின் இந்த இரத்தக்கரை படிந்த நாளில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை தமிழினம் ஒருபோதும் மறக்காது, மறக்கவும் முடியாது என்று அன்றைய நிகழ்வையொட்டி லண்டன் பிபிசி தமிழோசை செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இலங்கை ராணுவத்தினுடைய லீ போவர்ட் என்கிற முன்னோக்கி பாய்தல் ராணுவ நடவடிக்கையினூடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வலிகாமம் தென்மேற்கு, வலிகாமம் மேற்கு, வலிகாமம் தெற்கு, வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து ஓடுகிற பொழுது இந்த ஆலயத்திலே குடியிருந்தவர்களை அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றைய தாக்குதலில் பொதுமக்கள் சேவையில் முனைப்புடன் செயல்பட்ட நவாலி மகாவித்யாலய மாணவ தலைவன் செல்வன் சாம்பசிவம் பிரதீஷ் தலை சிதறி சாவடைந்தார். இதனை விட மக்களுக்காக அரசாங்கத்தின் சார்பில் முழு சேவையாற்றிய மக்களுடன் மக்களாக பங்கு கொண்டு அர்ப்பணித்து சேவையாற்றிய வலிகாமம் தென்மேற்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவினையும் 134 நவாலி வடக்கு கிராம அலுவலரான செல்வி கேமலதா செல்வராஜா, சில்லாலை பிரிவு மூத்த கிராம அலுவலர் பிள்ளிப்பு பிள்ளை கேப்ரியல் பிள்ளை ஆகியோர் அந்த சேவையின் போது அந்த சம்பவத்தில் மரணமடைந்த அரசாங்க அலுவலர்கள் சார்பில் பதியப்பட்டனர். அன்றைய தினம் மக்கள் தொண்டு பணியில் உணவு குடிதண்ணீர் வழங்கிக் கொண்டிருந்த 48 தொண்டர்களும் அந்த இடத்தில் துடிதுடித்து உயிரிழந்ததை நாம் மறக்க முடியாது. ஆகவே இந்த நாள் தமிழர்களுடைய வரலாற்றில் நடைபெற்ற பல இனப்படுகொலை நாட்களிலே இந்த நவாலி படுகொலை மிக முக்கியமான நாளாகும். இன்றைய தினத்தினுடைய வீரகேசரி பத்திரிகை, தினக்குரல் பத்திரிகை, வலம்புரி பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நவாலி மண்ணை புறப்படமாகவும் இந்த தாக்குதலிலே தன்னுடைய சொந்த சகோதரியை பலி கொடுத்த அந்த பிரதேச சபையினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த திரு ரமேஷ் அவர்கள் கூட இதனை நினைவு கூர்ந்து இன்று இந்த பத்திரிகைகளிலே ஒரு கட்டுரையையும் எழுதியிருக்கிறார். ஏன் நான் இதனை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால், கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டிலே ஒரு பெரிய இனப்படுகொலைகள் நடைபெற்று முடிந்து இந்த மக்களுக்கு இன்னும் ஒரு தீர்வு இல்லாத நிலையில், இந்த இனப்படுகொலைகளுக்கும் நீதி இல்லாத நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்றைய தினம் இந்த பெருந்தெருக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் இங்கே நான் பார்த்தேன், எங்களுக்கு கௌரவ அமைச்சர் கபீர் காசிம் அவர்கள் சொன்னார் 80 மில்லியன் ரூபாவிலே இந்த ரன்மாவத். இதனையும் கூட இந்த சபையிலே குறிப்பிட விரும்புகிறேன். சிங்கள பெயர்களிலேயே வங்கிகளிலும் சரி, நிறுவனங்களிலும் சரி, உங்களுடைய நிகழ்வுகளுக்கும் நீங்கள் சிங்கள பெயர்களை வைக்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழ் மொழியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன நல்லிணக்க அமைச்சரும் ஒருவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவர் கூட பல முறைகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், இந்த ரன்மாவத் என்றால் என்ன தமிழ் என்று யாருக்கும் தெரியாது, இதனை தகம்சவன என்கிறார்கள். எல்லாமே ஒரு சிங்கள மயப்படுத்தப்பட்ட சொற்களாக திணிக்கப்படுகிறது. இதனை மாற்றுங்கள், இதற்கு நீங்கள் பெயரை வைக்கிற பொழுது அதனுடைய தமிழ் வடிவத்தையும் சொல்லுங்கள் என்றால் அதை யாரும் முன்வைக்க தயாராக இல்லை. இந்த ரோட்டு வீதி திட்டம், கொண்டு வரப்பட்டது. ஆனால் 6.8 மில்லியன் ரூபாய்கள் ஒரு வீதிக்கு ஒதுக்கப்பட்டால் ஒரு 500 மீட்டர் வீதியை செய்வதற்காக, இந்த மகநகம வரையும் சென்று அங்குள்ளவர்களுக்குரிய வரிகளில் இருந்து அவருடைய வீதங்கள் வரையும் கழித்து அந்த ரோட்டுக்காக இறுதியாக கணிப்பீடு செய்யப்படுகிறது 4.6 மில்லியன். கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் ரூபாய்கள் இந்த மகநகம மற்றும் வரி என்ற போர்வைகளிலே வெட்டப்படுகிறது. அப்ப எவ்வாறு இந்த வீதிகள் சரியான முறையிலே செய்யப்படும்? இந்த பணம் ஒதுக்கப்படுகிற பணத்திலே 50 மில்லியன் ஒதுக்கப்பட்டதென்றால் கிட்டத்தட்ட அதிலே இருந்து 10 மில்லியனுக்கு மேல் இந்த மகநகம நிறுவனத்திற்கும் இந்த வெட் போன்ற விடயங்களுக்காகவும் ஏனைய செலவுகளுக்காகவும் கழிக்கப்படுகிற பொழுது ஒரு 38 அல்லது 40 மில்லியன் ரூபாவுக்கு தான் வீதிகள் செப்பனிடப்படுகிறது, அல்ல வீதிகளுக்கான காசு ஒதுக்கப்படுகிறது. இது கூட ஒரு சரியான முறையிலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்காக இல்லை. இங்கே குறைநிரப்பு செய்யப்படுகின்ற பொழுது கடந்த வருடம் இறுதியிலே கிளிநொச்சியிலே ஏற்பட்ட ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கின் பொழுது வீதிகளை புனரமைப்பதற்காக ஒரு திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த வைக்கப்பட்ட திட்டங்கள் சரியாக நாங்கள் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து செய்வதாக கூறி கூறியே கௌரவ அமைச்சர் கபீர் காசிம் அவர்கள் கூட தன்னுடைய நான் கொண்டு போன கடிதத்தில் எழுதிவிட்டார், ஈச் ரோட்டுக்கு 2 மில்லியன் ரூபாய் படி நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று. ஆனால் இதுவரை 1 ரூபாய் கூட அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்காக செலவழிக்கப்படவில்லை என்பது ஒரு துர்பாக்கியமான துயர சம்பவம் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கட்சியினுடைய அமைப்பாளர்கள் கட்சியினுடைய இணைப்பாளர்களுக்கெல்லாம் பணம் ஒதுக்கப்படுகிற பொழுது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த மக்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு இன்னும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலிருந்து ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். அதனுடைய தவிசாளராக இருக்கிற மதிப்புக்குரிய சூர்யாராச்சி ஐயா அவர்கள் நல்ல மனிதன், ஆனால் அவரிடம் இல்லை என்ற வார்த்தை வராது. ஆனால் அவரால் கூட சிலதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்றுதான் நாங்கள் உணர்கிறோம். காரணம், இந்த ஐரோட் வீதி திட்டம் இன்று 5 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் சொல்லி வருகிற ஒரு உலகத்தினுடைய பெரும் மாபெரும் பகுதிதான் இந்த ஐரோட் திட்டம் என்பது. உலகத்தில் இதைவிட ஒரு கொமடி நடிப்பு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஆசிய அபிவிருத்தி வங்கியையும் இந்த வலைக்குள்ளே இழுத்து ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இதில் ஒரு பெரிய பாரிய பொய்யை சொல்லுகிறது என்றுதான் எங்களுடைய மக்கள் கருதுகிறார்கள். இதற்காக எவ்வளவு காலங்கள் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள்! கிட்டத்தட்ட முழங்காவில் பகுதியில 27 கிராமங்களை உள்ளடக்கிய அம்பலப்பெருமாள் சந்தியில இருந்து ஆனை விழுந்தான், வன்னியடிக்குளம், ஜெயபுரம், பல்லவராயன்கட்டி, கிராஞ்சி, வேரவில், வலைப்பாடு வரையான வீதி அந்த மக்கள் வாழ முடியாதவாறு.
ஹொனரபிள் சியானி விஜய விக்ரம் வில் டேக் த சேர்.
கிளிநொச்சி
மாவட்டத்திலே இவ்வாறு 183 கிலோமீட்டர் வீதிகள் செய்யப்படும் செய்யப்படும் என்று சொல்லி அந்த வீதிகளிலே கை வைக்கப்படாமல் கடந்த வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் பயணம் செய்ய முடியாதவாறு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பல தடவைகள் சொன்ன பொழுது எனக்கு கௌரவ அமைச்சர் அவர்களாலும் சொல்லப்பட்டது, கௌரவ மதிப்புக்குரிய தவிசாளர் அவர்களாலும் சொல்லப்பட்டது, நாங்கள் ஒரு ரோட் வீக் ஒன்று செய்ய போகிறோம், ஒரு வீதி வாரம் ஒன்று செய்கிறோம், எங்களுடைய மிஷினரி எல்லாம் கொண்டு வந்து இறக்கி நாங்கள் அந்த வீதிகளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகளை நாங்கள் செய்து தருகிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் இதுவரை அதற்காக எந்த காரியங்களும் நடைபெறவில்லை. இந்த ஐரோட் ப்ரொஜெக்ட் என்பது நடைபெறுமா இல்லையா, அது இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுவது மிகவும் பொருத்தமானது. இந்த நாட்டிலே முழுமையாக பாதிக்கப்பட்ட வீதிகள் இல்லாமல் இருக்கிற மக்கள், குறிப்பாக யுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு வெள்ளம் வெயில் வறட்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இந்த ஐரோட் ப்ரொஜெக்டிலே ஒதுக்கப்பட்டது கூட குறைவு. எத்தனையோ கிலோமீட்டர் வீதிகள் அங்கு இருக்கிற பொழுது கரச்சி பிரதேசவைக்கு கீழ் மட்டும் 1600 கிலோமீட்டர் பாதைகள் இருக்கின்றன. அதைவிட வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான 240 கிலோமீட்டர் வீதிகள் இருக்கின்றன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய 2 வீதிகள், ஒன்று A9 வீதி, A32 வீதிகளை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அங்கு வீதி இல்லை என்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்திலே வீதிகள் செய்யப்படாமல் இருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வீதிகள் பலது இன்றும் குண்டுங்குழியுமாக இருக்கிறது. மன்னார் மாவட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது. கேட்டால் ஐரோட் ப்ரொஜெக்ட் வருகிறது என்று சொல்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நெடுந்தீவு என்கிற ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவு, அந்த நெடுந்தீவு தனி பிரதேச செயலாளர் பிரிவிலே இதுவரை காலத்தில் ஒரு வீதியைத்தானும் செய்யவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அங்கு எந்த வீதியும் சொந்தமில்லை. அவர்களை கேட்டால் எங்களுக்கு அங்கு வீதி இல்லை என்கிறார்கள். வீதி அபிவிருத்தி திணைக்களம் தன்னிடம் காசு இல்லை என்கிறது. ஆனால் இந்த ஐரோட் திட்டத்தில் கூட நெடுந்தீவிலே ஒரு வீதி கூட, இலங்கையிலே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே ஒரு வீதி கூட தெரிவு செய்யப்படாத ஒரே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக நெடுந்தீவு தான் இலங்கையில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஐரோட் திட்டம் என்பது கிழக்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் இலங்கையில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்கப்படுகிறது. இங்கு வேலைகள் ஆரம்பிக்கப்படாமல் அந்த வேலைகள் போன வருடம் சொன்னார்கள், இந்தா போன ஆவணி என்றார்கள், போன மார்கழி என்றார்கள், இந்த வருடம் ஜனவரி என்றார்கள், மாசி மே மாதம் 8ஆம் தேதி என்றார்கள், ஜூன் மாதம் இறுதி என்றார்கள். எனக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அந்த ஒரு பெண் உத்தியோகத்தர் சொன்னார், நாங்கள் ஜூன் எண்ட் அல்லது ஜூலை ஏர்லியர் என்று சொன்னார். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. இதுவரை இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஐரோட் திட்டம் நடக்காதென்றால் நடக்காதென்று சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த வீதிகளில் கடைசி அந்த மக்கள் கிழவலாவது போட்டு அவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்படும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமாக பல்வேறுபட்ட நிலைகளிலே, கிளிநொச்சியிலே நான் இந்த மாவட்டத்தை கூடுதலாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற வகையிலே, பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவு, கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவு, கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு, பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவு, இந்த 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பாதைகள் இதுவரை கை வைக்கப்படவில்லை. எத்தனையோ ஆண்டுகளாகியும் திருத்தம் செய்யப்படவில்லை, அல்லது அவற்றுக்கு ஒரு சின்ன தார் கூட ஊற்றப்படாத வீதிகளாக இருக்கின்றன. இவ்வாறு இருக்கிற பொழுதுதான் வடக்கு மாகாண சபையோடும் நீங்களும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இணைந்து இப்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முதல் 5 ஆண்டுகளாக போடப்பட்ட திட்டங்கள் இழுபட்டு இழுபட்டு இன்று வரையும் நடைபெற முடியாத ஒரு காரியமாகவே இருக்கிறது. இந்தா 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 என்கிறார்கள், ஒவ்வொரு கூட்டங்களிலும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய வாய்களில் இருந்து வருவது எதுவும் பொய்யாகவே இருக்கிறதே தவிர உண்மையாக அல்லது அதனுடைய உண்மைத்தன்மைகளோடு வருவதாக எங்களால் அறிய முடியவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட கௌரவ அமைச்சரும் இந்த சபையிலே இல்லை, நான் நினைக்கிறேன் உத்தியோகத்தர்கள் இங்கு இருக்கக்கூடும். இந்த ஐரோட் திட்டம் நடக்குமா இல்லையா என்பதை முதலே தெளிவாக சொல்லுங்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியும் வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றுகிறது என்றால் அது ஏமாற்றமாகவே இருந்துவிட்டு போகட்டும். யுத்தம் நடந்த பிரதேசத்தில், வெள்ளத்தால் அழிந்த பிரதேசத்தில் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஐரோட் ப்ராஜெக்ட் என்பது ஒரு பகுதியாக ஒரு கொமிக்காகவே இருந்துவிட்டு போகட்டும். அவ்வாறே இந்த அரசாங்கம் அதனை மாற்றிக்கொள்கிறதா என்றால் அவ்வாறே செய்துவிட்டு இருக்கட்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதனை விட இப்பொழுது இருக்கின்ற பல பெருந்தெருக்கள் திட்டங்கள் கூட, உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி, யாழ்ப்பாணத்திலிருந்து அராலி வலிக்கியாறிலிருந்து குறிகட்டுவான் வரையான பாதை, யாழ்ப்பாணம் நாகர்கோயில் எழுதுமட்டுவாழ் நாகர்கோவில் வீதி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அல்லைப்பட்டி மண்டதீவு இணைப்பு வீதி, இவையெல்லாம் ஹை இம்பெக்ட் என்ற ஒரு திட்டத்துக்கூடாக நடைபெறும் என்று சொன்னார்கள். சொல்லி இன்று 3 வருடங்கள். கிளிநொச்சியிலே ஒரு டுப்ளிகேஷன் வீதி, கிளிநொச்சி நகருக்கு பிரதான ஏனையின் வீதிக்கு இணையாக பொன்னகர் பகுதியில் இருந்து கனகபுரம் பகுதி வரையும், ஒரு கனகபுரம் பாரதிபுரம் ஊடாக கனகபுரம் வரையும் பிரதானமான ஒரு இணைப்பு வீதியை, டுப்ளிகேஷன் வீதியை நாங்கள் ஏற்படுத்த
போகிறோம்.
திட்டத்துக்கூடாக வருகிறது, இந்தா வருகிறது, இந்தா நாங்கள் டெண்டர் கோல் பண்ணி விட்டோம், கூறுவிலை வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்று காலம் கடந்தும் கூட இந்த யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி, யாழ்ப்பாணம் அராலி வலிக்கியாறு, வலிக்கியாறு அராலி குறிகட்டுவான் வீதி கூட இதுவரை கை வைக்கப்படாமல் இருக்கிறது என்பது மிக மிக ஒரு துரதிருஷ்டவசமானது. யாழ்ப்பாணத்திலே மிக பின்தங்கிய இடமான தீவு பகுதிகளுக்கு செல்கின்ற பிரதான பாதையான யாழ்ப்பாணத்தில் இருந்து அராலி வலிக்கியாறு குறிகட்டுவான் வீதி இந்தா நடக்கிறது, இந்தா நடக்கிறது என்று சொன்னார்கள். அது அப்படியே கிடப்பிலே இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய ஊர்வாத்துறையிலே இருந்து காரிநகர் செல்வதற்கான ஒரு பிரதான பாலம், அந்த பாலம் இன்று வரை அமைக்கப்படவில்லை. அதற்காக 400 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறோம், 200 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறோம் என்றார்கள். ஆனால் அந்த ஊர்வாத்துறை காரிநகர் இணைப்பு பாலம் இதுவரை கை வைக்கப்படாமல் அந்த பாதையிலே அந்த மக்களுடைய பயணம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதனை விட நெடுந்தீவுக்கான வடதாரகை, நெடுந்தாரகை படகுகளுடைய செயல்பாடுகளை இந்த வடதாரகையை ஆடியே வீதி அபிவிருத்தி அதிகார சபை தான் செய்கிறது. ஆனால் 3 ஆண்டுகளாக இன்னும் இந்த வடதாரகை என்கிற படகு சர்வீஸ் செய்யப்படவில்லை என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கடற்படை தான் அதனை இயக்குகிறார்கள், அதற்கென்று மாலுமிகள் நியமிக்கப்படவில்லை. கடற்படையினுடைய செயல்பாட்டில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நெடுந்தாரக என்பது வடக்கு மாகாண சபையினால் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அங்கு இருக்கின்ற வடதாரகையிலே 6 இளைஞர்கள் வேலை செய்கின்றார்கள், நீண்ட நாட்களாக வேலை செய்கிறார்கள். அந்த வடதாரகை ஓட தொடங்கிய நாட்களிலிருந்து அதில் வேலை செய்கின்றவர்களுக்கு கூட இதுவரை எந்த சம்பளமும் வழங்கப்படவில்லை. அதனை விட அந்த வடதாரகையினுடைய அதனுடைய சர்வீஸ் காலம் என்பது முடிவடைந்து 3 வருடங்கள் சென்றும் அது எதுவுமே செய்யப்படாமல் அந்த வடதாரகை படகிற்குள் ஒரு காற்றாடி கூட இல்லாமல் அந்த மக்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் மிக அபாயகரமானது. ஒரு கடல் வழி பயணம், யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவான நெடுந்தீவிற்கு செல்லுகின்ற கடல் மார்க்கமான ஒரு பாதையை கொண்ட அந்த இடத்திலே அந்த படகை கூட வீதி அபிவிருத்தி அதிகார சபை கவனத்தில் எடுக்கவில்லை என்பது நாங்கள் கவலைக்குரிய விடயம். இங்கே அவதானிப்புக்காக கௌரவ தவிசாளர் சூர்யாராட்சி அவர்கள் வருகை தந்திருந்தால் இந்த வடதாரகையை உங்களுடைய ஒரு சொந்த விடயமாகவாவது கவனத்தில் எடுங்கள் என்று கூறி, இந்த வீதி அபிவிருத்தியோடு மட்டுமல்ல கடல் போக்குவரத்தை நம்பி இருக்கின்ற எழுவதீவு, நைனாதீவு, அனலதீவு, நெடுந்தீவு போன்ற தீவுகளுக்கு செல்லுகின்ற மக்களுடைய பயணங்களில் இது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானது. இலங்கையிலே வேறெங்கும் இந்த நிலைமை இல்லை, அங்கு மட்டும்தான் இந்த தீவுகளுக்கு செல்லுகின்ற பயணம் உண்டு. ஆகவே இவற்றை கவனத்தில் எடுத்து அதற்கு ஒரு சரியான தீர்வை முன்வையுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.
ஓம் ஸ்தூதி. ஈழங்கட கரு எஸ்எம் மறைக்கார் மன்றித்துமா வினாடி ஹத்திரக்க காலையா குபுதுமாட
தேய்
மன்றித்துமா காலை வெனஸ் கல்ல தேனும்
வினாடி ஹத்திரம் ஹத்திரம் கதா கரண தேக் நே மூலாத்திர மன்றித்துமி அணி முகத மாமார்க அமாத்தியாசியே வெடகட்டைத்து பிலிபந்து அது சாக்சா கரண விழாவதி தாப்பி விசேஷம் கேனோட மட்டப்பெற கதா கருப்பு திரவிட ஜாத்திக் சந்தானே மந்திரித்துமா கதா கரா யாப்பனேசா உத்துருநகர் பிரதேசத்தின பாரவல்வல அடுபாடு கேன அத்தவாசியன்ம பகுகிய ராஜே காலதி ஒக்கும பிரதானமாவ பிரதானமா பாரவல் அமுத்தரவ ஏகொள்ள அது அதிவேகி மார்க்கம் ஏவாய் தமை கொமிஸ் குட்டி காண புல்லாங்க நமுத் அதிவேகி மார்க்க வாழ்க்க சக பிரதான மார்க்க வாழ்க்க பிரவேசம் நிதிபிச்ச மார்க்க பௌகி கால கேருன்னே எனிசா தமாய் மே அமாத்தியாசிய மகின் ருபியால் மில்லியன் தகதாக வீதம் கரலா மே பிரதான மார்க்கேட என்ன தீன பைசிக்கல் எங்கே பாரவால் த்ரீ வீலர் எங்கே பாரவால் பட்ட டிமோ பட்ட வாகனம் எங்கே பாரவால் டிக்கு அதான் ஆரம்ப கரல தீர்ந்த ஏகது விசேஷம் உத்துரு நகை நேரிட்டா ஹேம மத்தியவரண கொட்டாட்சிக்கம் ருபியால் மில்லியன் அசுவகான வீதம் கரல தீனவா திரவிட ஜாத்திக்கு சந்தானிய மந்திரி துமன்லாட்ட புல்வான் தம தமங்கே மத்தியவரண கொட்டாசி வல தீன ஏ பாரவால் டிக்கு தமன் யோஜனா கரல அதான் இது ஏனிசா விசேஷம் அப்படி பேதல் வெக்கதை அக்கி அண்டோனே மே சியல்லம் அப்படி கரண்ணே தக்ஷிண அதிவேகி மார்க்கே மாத்தரஹம் திவ கெரெத்தி ஏவகேம குள்ளுமத்தின் திவன அதிவேகி மார்க்கே கொளம நகராசித்த கெரெத்தி கொளம வட்டரம் மார்க்க கட்டயத்து கெரெத்தி நூற கொளம்ப அதிவேகி மார்க்க கரத்தி விசேஷன்ம மே அது அனுமதகரண பலாபருத்து பிலியன ஹெட்டபயம் பிலியன தெகா மாரக்தாம இத்துரு வெண்ணே விசேஷன்ம சங்வர்தன வியாபாரிகள்ட்ட இத்துரு பிலியன ஹெட்ட தெகா மாரம பௌகி ரஜே கால கத்து நயமுதல் வள வாரிக கேவண்ணத்தம சிதுலாதினே என்னசா விசேஷன் அப்படி கேனோடமே உத்துரு நெகன ஹீரேட்ட குடம்மக செலக்கில் தக்கீமக் மகாமார்க்க அமாத்தியாசியம் சிதுவினக்கினக்க பிலிகண்ட பே ஹரஹா விஷால முதல் பிரமாணியாக வெண்கர்ல தீனவா ஏ உத்துருணைகள் பலாத்துல ஏ அபலம் வச்ச மார்க்க சங்வர்தன வியாபிருத்தி விட்ட எத்தவாசியம் பெலுவாம ஆர்த்திக் கடைத்து அமாத்தியாசியம் உத்துருநகரையும் பிடத்தர் லபன முதலட்ட வடா வடி முதல் பிரமாணியாக உத்துருநகரை பலாத்துல லபனோ கீனக அப்படி கியண்டோனே என்சா அப்படி பலாபுரத்து வேணும் மே ஈலங்க மாச தேக்கஹமார அதுலத்துல மே ருபியால் மில்லியன தகதாக வியதம் கரல அத்துரு மார்க்க மம்மாவத் ஹதனகாம தவத் ருபியால் பில்லியன துணக்கு அப்படி முதல் அமாத்தியாசியம் இல்ல தீனவா ஏ ருபியால் பில்லியன துணு ஆவம ஆகம் சித்தஸ்தான வல்ட பன்சால் வல்ட பள்ளி வல்ட கோவில் வல்ட என்ன தீன பாரவல் நத்தம் ஏவாய் அதுல தீன மார்க டிகாத் ஹதல தென்னி ஏகதி தப்பி உத்துரு நகனிர பலாத்தர வெனமம மே கொங்கிரி மக்கரன பலாபுரத்து என்ன ஏ அனைகுத் மெத்திவரண கொட்டாஸ் ஹமேகடம் லபாதென முதல் ஏ ஆகாரம் ஒன்டத் லபாதென்ன லபாதென பாத் பிரகாச கரண ஏக்கம ஏக்கம மெத்துமா சந்தகன் கரப்பு உத்துரு நகனிரட்ட பகுகி கால அப்பி தன்னவா யுத்தேன் பீடாவட பத்து ஜனதாவத் ஜீவத்துன பிரதேசியாக ஏ பிரதேசிய සංවර්ධන කටයුතු ඊට වඩා කඩිනම් කරන්න ඕන. නමුත් වර්තමානයේදී අපි ඒ සඳහා ලබා දිය හැකි උපරිමය ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම උතුරු නැගෙනහිරට ලංකාවට එන අයිරෝඩ් ව්‍යාපෘති වලින් උතුරු නැගෙනහිරට තමයි ප්‍රමුඛතාවය දීලා තියෙන්නේ. එතකොට ආසියානු සංවර්ධන බැංකුවේ ක්‍රියාවලිය ප්‍රමාද වීම මේ මාර්ග සංවර්ධන අධිකාරිය හෝ අමාත්‍යාංශය හෝ හිතාමතා සිදු කරන ප්‍රමාදයක් නෙමෙයි කියන එක මම එතුමාගේ කාරණික අවධානය සඳහා යොමු කරන්න කැමතියි. අනේ ඒ නිසා අපි එකක් කියන්න ඕන. දැන් මේ වැඩ ඔක්කොම කරද්දී මේ රජයේ කාර්යක්ෂමව වැඩ කරන විශාල වැඩ කොටසක් කරන අමාත්‍යාංශය තමයි මාර්ග සංවර්ධන අමාත්‍යාංශය. හැබැයි මේක අලෙවි වෙන්නේ නැහැ. මේක මාකට් වෙන්නේ නැහැ. මොකද පහුගිය ආණ්ඩුව කාලේ වගේ සීගිරි පර්වතයට වැඩි උස කටවුඩ් දාලා බැනර් පෝස්ටර් ගහලා හැමතැනම උත්සව තියලා කරන්නේ නැති නිසා මේක කරන්නේ නැහැ වගේ තමයි පේන්නේ. නමුත් මම ඔබතුමාට ඉතාල පැහැදිලිව කියන්න ඕන
දැන් අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා.
සම්ප්‍රතිහ දෙන්න. ගම්පෙරළි වැඩසටහන හරහා රන්මාවත් වැඩසටහන හරහා ග්‍රාමීය යටතල පහසුකම් වැඩසටහන හරහා පළාත් පාලන වැඩසටහන හරහා මේ වැඩසටහන් කරනවා. හැබැයි අපි දැන් මේ වියදම් කරන ගොඩක් මුදල් මධ්‍යම රජයට අයිති පාරවල් වලට නෙමෙයි මහින්ද රාජපක්ෂ මහත්තයාව අගමැති කරනවා කියලා බලය ගත්තු පොට්ටු ප්‍රාදේශ සභාවට අයිති පාරවල් ඒගොල්ලෝ හදන්න නැති වෙන්නේ තමයි අපි ඉදිරිපත් වෙලා කරන්නේ. ඒ වගේම උතුරු නැගෙනහිර පළාත් වල තියෙන පළාත් පාලන ආයතන එතුමන්ලාගේ පක්ෂයට අයිති ඒවා එකතු කරන බදු මුදලුත් එකතු කරලා ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශිනුත් අරගෙන පළාත් පාලන අමාත්‍යාංශිනුත් අරගෙන මේ වැඩසටහන ඉදිරියටම ගෙනහිල්ලා ඒ කටයුතු කරන්න කියලා අපි එතුමාගෙන් ඉල්ලා සිටින ගමන්ම මම ඉතාම පැහැදිලිව කියන්න ඕන රන්මාවත් වැඩසටහන හරහා උතුරු නැගෙනහිර ලබා දී හැකි උපරිමය ලබා දීලා තියෙන බව ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු වෛද්‍ය නලින්ද ජයතිස්ස මන්ත්‍රීතුමා.
ගරු මුලාසන මන්ත්‍රීතුමියනි, අද විවාදයේ පැවැත්වෙන විෂයට ප්‍රවේශ වෙන්නට කලින් මම කැමැති ඔබතුමිය හරහා ගරු කතානායකතුමාට අපේ සුභාශිංසයන් එකතු කරන්නට. එතුමාට අමරපුර නිකායෙන් ගෞරව සම්මානයක් ලැබිලා තිබෙනවා. සාදු ජන ප්‍රසාදිනී, මේ රටේ සාදු ජනයාගේ සජ්ජනයාගේ ප්‍රශංසාව ගෞරවය සංකේතමත් කිරීමක් හැටියට තමයි මම හිතන්නේ අමරපුර නිකායෙන් එතුමාට එවැනි සම්මානයක් උත්තරීතර සම්මානයක් පිරිනැමුවේ. විශේෂයෙන් පසුගිය කාලයේදී මෙරටේ විධායකය විසින් අත්නෝමතිකව තමන්ගේ බලය පරිහරණය කරන්න කටයුතු කරද්දී තමන්ට නැති බලයක් ආරෝපණය කරගෙන විවිධාකාර ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී කටයුතු කරද්දී පාර්ලිමේන්තු ප්‍රජාතන්ත්‍රවාදය ශක්තිමත් කිරීම වෙනුවෙන් කරු ජයසූරිය මැතිතුමා කරන ලද සේවාවට ඒ ගෞරවය ලැබීම අපි හිතනවා ඉතාම හොඳයි කියලා. තද අපිට සාකච්ඡා කිරීමේදී විශේෂයෙන් මේ මහා මාර්ග සංවර්ධනය පිළිබඳව දැන් මේ රටේ ජනතාවගේ බදු මුදල් කොහොමද ඒ ජනතාවගේ වුවමනාවන් සඳහා වෙන් කරන්නේ කියන එක තමයි මේකත් අපිට සාකච්ඡා කරන්න සිද්ධ වෙලා තිබෙන්නේ. ආණ්ඩුව පැත්තෙන් කියවුණා මේ වෙන් කරන රුපියල් බිලියන 65න් 62.5ක්ම වෙන් කරන්න සිදු වෙලා තිබෙන්නේ ගත්ත ණය පියවන්නට කියලා. ඒ වගේම මට කලින් කතා කරපු මරික්කාර මන්ත්‍රීතුමා කියනවා පහුගිය ආණ්ඩුව අධිවේගී මාර්ග හැදීමේදී කොමිස් ගැහුවාය, දැන් ඒක එහෙම නැතුව යනවායි කියලා. දැන් මේ කබීර් රෂීම් අමතුමා කියපු විදිහට පසුගිය අවුරුදු 11 අධිවේගී මාර්ගයේ කිලෝමීටර් 176ක් හදලා තියෙනවා. මේ අවුරුදු 4 අවසන් වෙනකොට එතුමාලා බලාපොරොත්තු වෙනවලු කිලෝමීටර් 236ක් අධිවේගී මාර්ගය හදන්න. ඒ කාලේ ගැව්වා කොමිස්, දැන් අද කොමිස් ගහන්න නැතුව හදලා රටේ ජනතාවගේ බදු මුදල් ඉතුරු කරලා තිබෙනවාද? මම මේක කියන්නේ ගරු මූලාසනාරුව මන්ත්‍රීතුමනි, දැන් මේ මධ්‍යම අධිවේගී මාර්ගය ඔබතුමිය දන්නවා මේක කොටස් 3ක් යටතේ නුවර දක්වා ඉදිකරන නියමිත වෙලා තිබෙනවා. පළවෙනි කොටස කඩවත සිට මීරිගම දක්වා චීන සමාගමෙන් තමයි ඉදිකරන නියමිත වෙලා තිබෙන්නේ. හැබැයි තාම 5%ක්වත් ඉදිකිරීම අවසන් කරලා නැහැ. ඊළඟට තිබෙන මීරිගම සිට කුරුණෑගල දක්වා කොටස ඒක දේශීය සමාගම් විසින් තමයි ඉදිකලේ. ඒ 85%ක් පමණ වඩා අවසන් කරලා තිබෙනවා. අතර අපි ඒ දේශීය සමාගම් වල ගරුත්වයක් හැටියට කියන්න ඕනකම තිබෙනවා. ඒ දේශීය සමාගම් විසින් දක්වන ලද දායකත්වය නිසාම අපේ රටේ සමාගම් 15 පමණ ජාත්‍යන්තර ටෙන්ඩර් වලට ඇතුළත් වෙන්නටත් මේ කොටස නිසා අවසර ලැබිලා තිබෙන අවස්ථාව ලැබිලා තිබෙනවා. ඒක අපි අගය කරන්නට ඕනි. ඒ වගේම මෙහි 3 කොටස හැටියට පොතුහැර සිට ගලගෙදර දක්වා දැන් මේ කොටස ගත්තොත් ජපාන් සමාගමක් විසින් තමයි මෙහි ඉදිකිරීම කරන්න නියමිත වෙලා තිබෙන්නේ. දැන් මේ ව්‍යාපෘතිය වැඩ ආරම්භ කිරීමේ ඉඳලාද ගරු මෝඩාසනාර මන්ත්‍රීතුමියනි විශාල ප්‍රශ්න ප්‍රමාණයක් තිබෙනවා. 2016 මැයි මාසේ 25 ජපාන් තානාපතිවරයා වෙනුවෙන් එහි නියෝජ්‍ය රාජ්‍ය තාන්ත්‍රික නිලධාරියෙක් මහා මාර්ග අමාත්‍යංශයේ නැත්නම් මාර්ග සංගමන අධිකාරියට එවන ලිපියකින් කියවෙන්නේ මේ දක්ෂිණ අධිවේගී මාර්ගය සඳහා ඒ අය ජපාන් රජය සහනදායි ණයක් තමයි දෙන්න සූදානම් කරලා තියෙන්නේ කියලා. සහනදායි ණයක් ඒ අය දෙනවා. ඒ වගේම මේ අධිවේගී මාර්ගයේ තුන්වෙනි කොටස ඉදිකිරීම සඳහා කොන්ත්‍රාත්කරුවෝ ජපාන් රජය ලබා දෙනවා. උපදේශකවරු ජපාන් රජය ලබා දෙනවා. ඔවුන් තානාපති කාර්යාලයේ මැදිහත් වෙලා කොන්ත්‍රාත් කිරීම සඳහා කොන්ත්‍රාත්කරුවන් තුන් දෙනෙක් ගනම් මෙවනවා. එකක් තමයි තයිසේ කෝපරේෂන්, අනිත් එක පෙන්ටා ඕෂන් කන්ස්ට්‍රක්ෂන් කම්පැනි ලිමිටඩ්, අනිත් එක වකචිකු කන්ස්ට්‍රක්ෂන් කම්පැනි ලිමිටඩ්. මේ කොන්ත්‍රාත් සමාගම් පිළිබඳව හොයා බැලීමේදී ගරු මුල්ලස්සන මන්ත්‍රීතුමියනි, මේ ජපාන් තානාපති කාර්යාලය නැත්තම් ජපාන් රජය එවපු කොන්ත්‍රාත් සමාගම් තයිසේ කම්පැනිය විතරයි, තයිසේ සමාගම් විතරයි මාර්ග ඉදිකිරීම සම්බන්ධයෙන් පළපුරුද්දක් තියෙන්නේ. දැන් මේ නමෙන් කියවෙන හැටියටම පෙන්ටා ඕෂන් කන්ස්ට්‍රක්ෂන්. ඔබතුමීට තේරෙනවා ඇති මේක ඇවිල්ලා පෙන්ටා ඕෂන් එක කියලා කියන්නේ මේ නැව් සමාගම. ඒගොල්ලන්ට තිබෙන නැව් හැදීමේ අත්දැකීම. ඊළඟට මේ වකචිකු කන්ස්ට්‍රක්ෂන් කියන එක ඔවුන් දන්නේ පාලම් හදන්න. එහෙම සමාගම් කීපයක් තමයි ජපන් ආණ්ඩුව විසින්ම මේ රජයට නිර්දේශ කරන්නේ. ඒ වගේම ඒ උපදේශකත්වය සඳහාත් ජපන් ආණ්ඩුවම නිපොන් කෝයි කම්පැනි ලිමිටඩ්, ඔරියන්ටල් කන්සල්ටන්ස් කම්පැනි ලිමිටඩ් සහ කතහිරයන් එන්ජිනියර්ස් ඉන්ටර්නැෂනල් ප්‍රයිවට් ලිමිටඩ් කියන ආයතන තුනේ වනෝ. දැන් මේ ක්‍රියාවලිය මෙහෙම සිද්ධ වෙද්දි මේ ආණ්ඩුව පත් වුණාට පස්සේදි ඔබතුමීට මතක ඇති මේ කැබිනට් එකටත් උඩින් හැදුවනේ අති විශේෂ කාරක සභාව කැබිනට් අනුකමිටුවක්. කැබිනට් එකට එන්න කලින් සියලු දේවල් ඒක අනුමත කරනවා. ඒ වගේ තමයි මේ ව්‍යාපෘතියත් අර කැබිනට් අනුකමිටුවෙන් ආර්ථික අනුකමිටුවෙන් CCM එකෙන් අනුමත කරලා තමයි කැබිනට් එකට එවන්නේ. ඒතකොට නිකන් කැබිනට් එක පඹය වගේ අත උස්සන්න තමයි ඒ කාලේ සිද්ධ වුනේ. ඒතකොට මේ ව්‍යාපෘතිය එහෙම අනුමත කරලා කැබිනට් මණ්ඩලය තතේසුවට පස්සේදී නැවතත් ජපාන් රජය කියනවා මේකට මේ තයිසෙයි එක විතරක් නෙවෙයි ඒගොල්ලෝ යෝජනා කරනවා තව සමාගමක් ෆුජිටා කියලා. ඒ සමාගමත් මේකට අරගෙන ජොයින්ට් වෙන්ච් එකක් ගහලා නැත්නම් කොන්සෝටියම් එකක් හැටියට මේක ක්‍රියාත්මක කරන්නට කියලා. දැන් මේ ෆුජිටා කියන සමාගම පිළිබඳව ගරු මුලාසන මන්ත්‍රීතුමියනි, මේ තියෙන්නේ ඔවුන් චීනයේ කරපු ව්‍යාපෘතියක් පිළිබඳව. ඒ චීන ව්‍යාපෘතියේදී ෆුජිටා සමාගම විසින් හෙබෙයි ප්‍රාන්තයේ මාර්ග ඉදිකිරීමක් සඳහා යොදවපු කම්කරු 4 දෙනෙක් චීන ආණ්ඩුවෙන් පිටුවහල් කරනවා චීන රජය ඔත්තු බැලුවාය කියලා. චීන රටේ ඔත්තු බලන්නේ ඒ ජපන් කම්කරු යදෙව්වාය කියලා. ඉතින් එහෙම ඉතිහාසයක් තියෙන අය තමයි ජපන් තානාපති කාර්යාලය හරහා අපට එවන්නේ. දැන් එව්වට පස්සේදී දැන් පටන් ගන්නකොට නම් පටන් ගන්නේ මේක සහනදායි නව ක්‍රමයක් කියලා. හැබැයි මොකද වෙන්නේ 2016 ඉඳන් 14 එනකොට ඒක සහනයක් නෙමෙයි ඒක වාණිජයක් බවට පත් වෙනවා. මම කැමති කවුරු ඇමතිවරයෙක් ඉන්නවා නම් උත්තර දෙනවා නම් මේ ලබා දෙන ණයේ අපේ පොලි වාරිකය කීයද කියලා මම දන්නේ හැටියට 2.7%කට වඩා වැඩි පොලි වාරිකයක් අපි ගෙවන්න සිද්ධ වෙනවා මේ ණය වෙනුවෙන්. ඒක සහනදායි ණයක් නෙමෙයි. ඊළඟට මේක දැන් එනකොට එන්නේ ටෝකියෝ මිට්සුබිසි බැංකුව හරහා ගන්න කිව්වට මේක විවිධ වාණිජ බැංකුව හරහා ගන්න ණයක් බවට පත් වෙලා තිබෙන ගරු මූලාසන මන්ත්‍රීතුමියනි. දැන් ප්‍රශ්නේ තිබෙන්නේ 2016 තමයි මේ ව්‍යාපෘතියට සාකච්ඡා පටන් ගන්න කැබිනට් අනුමැතිය ලැබෙන්නේ. හැබැයි දැන් මෙහෙම ව්‍යාපෘතියක් කරගෙන යනකොට ඒකට වුමනා කරන ණය ගිවිසුම අත්සන් කරන්නට ඕනේ. ඊළඟට ඉදිකිරීම් ගිවිසුම අත්සන් කරන්නට ඕනේ. හැබැයි ආණ්ඩුවට ලොකු කලබලයක් තියෙනවා. ආණ්ඩුව විතරක් නෙමෙයි අගමැති කාර්යාලයට ඊට අමතරව මේ ජපන් තානාපති කාර්යාලයට ඉතා විශාල උනන්දුවක් අධික උනන්දුවක් තිබෙනවා මේක ඉක්මනට කරගන්නට. ඒ නිසා තමයි අපේ නීතිමත් දෙපාර්තමේන්තුව හරහා නිසි අනුමැතිය නොලැබී තිබියදී මේ සමහර එකඟතාවයන්ට යන්නේ. මම ඔබතුමීට ඉදිරිපත් කරනවා මේ වෙලාවේදී මාර්ග සංවර්ධන අධිකාරිය විසින් මේ තයිසෙයි සමාගමේ බලයලත් නිලධාරී වෙත යව ඉදිරිපත් කරන ලද letter of acceptance නැත්නම් මේ කොන්ත්‍රාත්තුව පිරිනැමීම සඳහා වන ලිපිය මම දැනගන්න කැමතියි 2018 මැයි මාසේ 4 වෙනිදා මේ ලිපිය ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. તો නීතිමත් දෙපාර්තමේන්තුවෙන් මේ අදාළ කරන ගිවිසුම් සඳහා ණය ගිවිසුම සඳහා ඊළඟට මේ කොන්ත්‍රාත් ගිවිසුම සඳහා නිල අනුමැතියක් නොලැබී තිබියදී කොහොමද මෙහෙම ලිපියක් මාර්ග සංව අධිකාරිය නිකුත් කරන්න කියලා. එතුමන්ලට කාගේ බලපෑමද මේ කාවේ? මොකද දැන් මේ ලිපි දිහා බැලුවට පස්සේ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි පේන කාරණේ තමයි ජපාන් තානාපති විශේෂයෙන් ජපාන් තානාපතිවරයා ජපාන් තානාපති කාර්යාලය නිලධාරී ඔවුන් හැසිරලා තිබෙන්නේ මේ කොන්ත්‍රාත්
කාර්යාලය විනාඩි දෙකක් කාලයක් ගරු මන්ත්‍රීතුමා
ඔච්චරවත් තියනවද
විනාඩි දෙකක් කාලයක්
අර කතානායකතුමා කලින් අඩු කරගන්න කොන්ත්‍රාත්කාර සමාගමේ නියෝජිතයන් හැටියට කියලා මම දැනගන්න කැමතියි. මොකද එතරම් ප්‍රමාණයකට ජපාන් තානාපති කාර්යාලය මේ වෙනින් මැදිහත් වෙනවා. එතකොට මේ ව්‍යාපෘතියට රුපියල් බිලියන 136ක් ඇසමෙන්තු කරලා තිබෙනවා. හැබැයි දැන් මේ වසර 3ක් මේක ප්‍රමාද වීම නිසා අපි වේරියේෂන්ස් හැට ගෙවන්න ඕන තව 10%කට තර මුදලා. ඒක රුපියල් බිලියන 150ක් විතරනවා. නමුත් අද මේක ටෙන්ඩර් කරොත් එහෙම ජපාන් සමාගම් අතරත් රුපියල් බිලියන 100කට විතර මේ ව්‍යාපෘතිය කරගන්න පුළුවන්. ඒක රුපියල් බිලියන 50ක් අපේ රටේ භාණ්ඩාගාර ඉතුරු වෙන ජනතාවගේ මුදල් වලින්. ඒ වගේම තමයි දැන් මේ පොතු හැර ඉදිකිරීමට නියමිත සිස්ටම් ඉන්ටර්චේන්ජ් එක. ඒක හොඳ වෙලාවට අපේ නිලධාරීන් මැදිහත් වෙලා මේක ඉවත් කරගෙන තිබෙනවා නැත්නම් ඒකත් ජපාන් සමාගමට දෙන්නයි හිටියේ. මම හිතන්නේ අපිට මේ ඉන්ටර්චේන්ජ් එක ඉදිකර ගන්න පුළුවන් අපේ දේශීය සමාගම් හරහා. ඔවුන්ට දැන් ඒ අධ්‍යක්ෂකම තිබෙනවා. ඔවුන් ඒ කඩවත ඉදිකරා, අන්දරවැය ඉදිකරා. ඉතින් එහෙම අධ්‍යක්ෂකම සහිත දේශීය සමාගම් තිබියදී මේ වැඩි මුදලට අපේ රටේ නීතිමත් දෙපාර්තමේන්තුවේ නිසි අවසරයක් නොමැතිව මෙහෙම අපේ රටේ ජනතාවගේ බදු මුදල් ණය හැටියට මෙහෙම ජපානයට යවන එක කොතරම් අසාධාරණද කියන ඔබතුමිය තේරෙන්නේ නැති මේ තිබෙන වෙන මොකක්වත් නෙමෙයි මෙතන එක පැත්තෙන් ගත්තොත් මේ කොමිස් ගහිල්ලට අමතරව අපේ රට දැන් ඔබතුමිය දන්නවා කොළඹ වරායේ නැගෙනහිර පර්යන්තය ඒක ගන්නත් එන්නේ ඉන්දියාව සහ ජපානය එකතු වෙලා දැන් මේ ජපානය අපේ රටේ ස්වෛරීභාවයට හානි කරන විදිහට මැදිහත් වීම කරමින් ඉන්නවා. එහෙම වෙලාවක තමයි මේ ව්‍යාපෘතියත් මේ පොතුහැර කලකෙතර මාර්ග කොටසත් ජපාන් සමාගමක් විසින් තානාපති කාර්යාලය හරහා මේ ලබා ගනිමින් යන්නේ. ඒ නිසා අපි ආණ්ඩුවට කියන්න කැමති
විශේෂයෙන්
ජනතාවගේ බදු මුදල් ඉතිරි කිරීමත් රටේ ස්වෛරීභාවයත් ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් මීට වඩා සැලකිලිමත් වෙන්න ඕන කියන යෝජනාව මම කරමින් අතරන බොහෝ ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු අරවින්ද කුමාර් මන්ත්‍රීතුමා විනාඩි 4ක කාලයක් තියෙනවා ඔබතුමාට.
වයිපලිත අවයි තලවරු කඩන්රේ நாங்கள் இன்று பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அமைச்சு தொடர்பாகவும் அதோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பான அந்த விடயங்களிலே இங்கே கலந்து எங்களது கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இப்பொழுதெல்லாம் இங்கே மில்லியனை பற்றி பில்லியன்களை பற்றி கோடிக்கணக்கான ரூபாய்களை பற்றி எல்லாம் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த அளவிலே நான் பிரயத்துவப்படுத்தும் மலையகத்தை பற்றி மலையகத்தின் அவலத்தை பற்றி இங்கே எடுத்துக் கூற வேண்டிய கடமையிலே இருக்கின்றேன். இன்று மலையகத்தை பொறுத்தளவிலே மலையக பாதைகள் மிகவும் தூர்ந்து போயிருப்பதை எல்லோராலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு வெளிப்படையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நான் பிரயத்தப்படுத்தும் மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் தோட்டப்புறங்களிலே சுமார் 2000க்கும் அதிகமான கிலோமீட்டர் பாதைகள் தூர்ந்து போயிருக்கின்றன. புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த தோட்டப்புற பாதைகளை. ஆகவே இவ்வாறு தோட்டப்புற பாதைகள் சுமார் 2000 கிலோமீட்டரில் நாங்கள் பிரதேசபையின் ஊடாக மாகாண சபையின் ஊடாக பாராளுமன்றத்தின் ஊடாக இதுவரையிலும் சுமார் 500 கிலோமீட்டர்களை யாவது நாங்கள் சீர்திருத்தம் செய்திருக்கின்றோம் என்று கேட்டால் அதற்கு விடை பூஜ்யமாகவே இருக்கின்றது. ஆகவே மிகவும் பின்தங்கிய ஒரு பிரதேசம் மலையக பிரதேசம் தோட்டப்புறங்கள். இந்த பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாதைகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது, கட்டாயம் இருக்கின்றது. அதற்கு நான் இங்கே இரண்டு காரணங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, அங்குள்ள மக்களின் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, சுகாதார துறையிலே விசேடமாக பிரசவ காலங்களிலே அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இறந்த கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கையை பார்த்தால் அது மலையகத்திலே தான் மிக அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு தூர்ந்து போயிருக்கும் பாதைகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான தேவை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாதை விவகார விடயத்திலே அமைச்சாக இருக்கலாம் அல்லது பெருந்தெருக்கள் அதிகார சபையாக இருக்கலாம், அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம், இவை இரண்டும் இணைந்து இந்த விடயத்தில் அதிக கரிசனை காட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பணியாக அது மாத்திரமல்ல, இன்று எமது அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதிலே தொடர்ந்தும் நிரந்தர இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது தோட்ட தொழில்துறை. தேயிலை விசேடமாக தேயிலை ஏற்றுமதி சிறந்த ரக தேயிலை உற்பத்தி செய்தால் மாத்திரமே எமக்கு நல்ல விலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே தோட்ட தொழிற்சாலைக்கு மலையிலே இருந்து தரிக்கப்படும் கொழுந்துகளை அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வரும் போது அவை பழுதடையாமல் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. கொழுந்து தளிர்கள் பழுதடைந்தால் அதன் ஊடாக தயாரிக்கப்படும் தேயிலையின் ரகம் தரம் குறைந்து போகும். அவ்வாறு தரம் குறைந்து போகும்போது எமக்கு சரியான விலை கிடைக்காமல் போகும். ஆகவே தோட்டப்புற பாதைகளை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது, கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த பாதை அபிவிருத்தி அதிகார சபையும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தோட்டப்புறங்களின் பாதைகளை சீர்திருத்தம் செய்வதன் ஊடாக அவர்களும் சிறந்த ரக தேயிலை உற்பத்தி செய்வதற்கு துணை போக முடியும். அவ்வாறு சிறந்த ரக தேயிலை உற்பத்தி செய்யப்படும் போது அவற்றை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது நல்ல விலையை பெற்றுக் கொள்ள முடியும். அவ்வாறு அரசாங்கத்திற்கு நல்ல லாபம் வரும்போது, அந்நிய செலவாணி வரும்போது, அதனூடாக கிடைக்கும் வருவாயிலே இந்த பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபைக்கும் கணிசமான அளவு நிதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது, அந்த வசதி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் கரிசனை காட்டி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. சபையலுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, எமது வாழ்க்கையில் மறக்க இயலாத கருப்பு ஜூலை ஏற்பட்டு 36 ஆண்டுகள் சென்று விட்டுள்ள நிலையில் அன்று எமது மக்களது மனங்களில் ஏற்பட்ட ரணங்கள் இன்னமும் ஆற்றப்படாமலும் பரிகாரங்கள் காணப்படாமலும் மேலும் மேலும் ரணங்களை ஏற்படுத்தியும் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் கசப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் வருகின்ற தொடர் காலகட்டங்களில் 1983 ஆண்டு கருப்பு ஜூலையின் புகை மண்டலம் இன்னமும் அகலாதிருக்கின்ற நிலையில் ஜூலைக்கு வெள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வெள்ளை அடித்தாலும் சிகப்பு அடித்தாலும் கருப்பு ஜூலையை கழுவுவதற்கு உங்களது கரங்களில் சுத்தம் போதாதென்றே எமது மக்கள் கருதுகின்றார்கள். நீங்கள் சாலைக்கு வெள்ளை அடிப்பது, ஜூலைக்கு வெள்ளை அடிப்பது என்றில்லாமல் எமது மக்களின் வாழ்க்கைக்கு எப்போது வெள்ளை அடிக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியே இன்று எமது மக்கள் முன்பாக இருக்கின்றது. எமது மக்கள் இருளில் இருக்கின்றனர். அந்த இருள் எமது மக்கள் ஒவ்வொருதரதும் மனங்களில் குடிகொண்டிருக்கின்றது. இந்த இருளை அகற்ற எமது மக்கள் இரவு பகலாக அல்லாடிக் கொண்டிருக்கின்றார்கள். நிம்மதி தேடி கோயில்களுக்கு போக எண்ணினாலும் முதலில் அந்த கோயில்கள் பறிபோய்விட்டனவா அல்லது இருக்கின்றனவா என உறுதிப்படுத்திக் கொண்டு அங்கே போக வேண்டிய நிலை இன்று எமது மக்களுக்கு உருவாகியிருக்கின்றது. இன்று இருக்கின்ற கோயில்கள் கூட நாளை அபகரிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் எமது மக்கள் மத்தியில் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. கருப்பு ஜூலையின் தென்பகுதிகளிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட எமது மக்கள் நீங்கள் சொல்லுகின்ற இந்த வெள்ளை ஜூலையாகின்ற நிலையில் இப்போது இருக்கின்ற அவர்களது சொந்தக்காணி நிலங்களில் இருந்து துரத்தப்படுவார்களோ என்ற அச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேர்தல்கள் நடைபெற இருக்கின்ற காலங்களை அண்டியதாக எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காலக்கெடுக்களை வழங்கிக் கொண்டு இருப்பதற்கு நாங்கள் எமது மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்ல என்பதையும் தெரிவித்து எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே நேரம் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாதிருக்கின்ற நிலையில் எமது மக்களை மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி தொடர்பிலான குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் விவாதிக்கப்படுகின்றது. இந்த வீதி அபிவிருத்தி ஒன்றுதான் நாட்டின் அபிவிருத்தி என கொள்ள முடியாது. ஆனால் ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் தாங்கள் என்று கூறுகின்ற சில தமிழ் தரப்பினரும் வீதி அபிவிருத்தி ஒன்றுதான் நாட்டு மக்களின் அடிப்படை அபிவிருத்தி என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் நமது மக்கள் மத்தியில் இருக்கின்றது. துரித கிராம அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த அரசாங்கத்தினை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கட்டங்களாக கோடிக்கணக்கான நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியின் மூலமாக 13 வகையான வேலைத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் இந்த நிதியில் 90% நிதி வீதி அபிவிருத்தி பணிகளை மாத்திரம் மேற்கொள்வதற்கே செலவிடப்பட்டு வருவதாக வலிகாமம் தென்மேற்கு பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மேற்படி நிதி ஒதுக்கீடுகள் மூலமாக மேற்படி பகுதியில் 17 வட்டாரங்களை உள்ளடக்கிய 28 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளிலும் அவசர மேற்படி வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இப்பணிகளின் போது பணிகளை மேற்பார்வை செய்வதற்கு எவரும் இல்லாத நிலையில் ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தாமல் மிகவும் தரம் குறைந்த வகையில் மேற்படி வீதி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் மக்கள் முறைப்பட்டுக் கொள்ளுகின்றனர். எனவே இந்த பணிகளின் பின்னால் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே எமது மக்கள் நம்புகின்றனர். இப்படியே போனால் இவர்கள் சொல்லுகின்ற ஏதோ வெடிக்கும் என்பது இந்த வீதிகள்தான் வெடிக்கும், ஊழல் மோசடிகள் வெளிவரும் என்றே எமது மக்கள் கருதுகின்றனர். அடுத்ததாக இந்த அதிவேக பாதைகள் நாட்டில் அமைக்கப்பட்ட போது அந்த பகுதிகளிலே வாழுகின்ற மக்கள் முகங்கொடுக்க நேருகின்ற பிரச்சனைகளுக்கும் அந்தந்த பகுதிகள் சூழல் ரீதியாக முகங்கொடுக்கின்ற இடர்பாடுகளும் ஏராளமானவை என்பதையும் பலரும் அறிந்த விடயமாகும். கடந்த அண்மைய காலங்களில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போதுதான் தெற்கு கருகதி நெடுஞ்சாலை மூலமான பாதிப்புகள் சுமார் 300 மேற்பட்ட மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. இன்றும் கூட உத்தேச கடவத்த கரவளப்பிட்டிய வெளிச்சிற்று நெடுஞ்சாலை பணிகளுக்கென மலர் நீர் கடலில் கலக்கக்கூடிய முத்துராஜவேலி தரிசு நிலத்தில் 1000 ஏக்கர் நிலம் நிரப்பப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் வெள்ள அனர்த்த அச்சுறுத்தலையே கொண்டிருப்பதாக சூழலியலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதேபோன்று மத்திய கடுகதி நெடுஞ்சாலை அமைப்பதற்கென 125 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 3,45,00,000 கனமீட்டர் மண் நிரப்பப்பட வேண்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த பகுதிகளில் நீர் ஆதாரங்களை கொண்ட பகுதிகள் பலவற்றினை உள்ளடக்குகின்றன. இதனால் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. வறட்சியும் அதே மடங்கு வெள்ள அனர்த்தங்களும் சூழல் சமநிலையின்மையும் பெரிய அளவில் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. மண்மேடுகள் அமைத்து இத்தகைய நெடுஞ்சாலைகள் அமைக்கின்ற முறைமையானது உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு ஏற்பாடாகவே இருப்பதாக சூழலியலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இத்தகைய பாதிப்புகள் மட்டுமல்லாது இத்தகைய நெடுஞ்சாலைகள் காரணமாக மக்கள் தங்களது வாழ்விடங்களை வாழ்வாதார இடங்களை விட்டும் இடம்பெயர வேண்டிய நிலைமைகள் ஏராளமாகவே இடம்பெறுகின்றன. அதற்கான இழப்பீடுகள் அம்மக்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் அவை போதிய அளவில் இல்லாமையும் அவர்களது மீள் வாழ்க்கைக்கு அம்மக்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமைகளும் ஏற்படுவது தொடர்பில் அவதானங்கள் செலுத்தப்படுவதில்லை. எனவே எமது நாட்டின் தன்மைக்கு பொருந்துகின்ற வகையில் எதிர்காலத்தில் அதிவேக ரயில் பாதை கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அதனுடன் இணைந்ததான மேம்பால இணைப்பு வீதிகளை அமைப்பதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் உரிய அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை மேலும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். அதே நேரம் பொது போக்குவரத்து சேவை என்பது தொடர்பில் மேலும் முற்போக்கான ரீதியில் சிந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து நடவடிக்கைகள் தேவை என்பதையே தற்போதுள்ள இந்த நாட்டு பொது போக்குவரத்து சேவையினாலும் அதன் பணியாளர்களாலும் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. பணியாளர்களது உரிமைகள் பாதுகாக்கப்படல் வேண்டும் என்பதுடன் பயணிகள் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குரிய வகையிலான பொறிமுறையே என்ற வகையில் சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி,
பூமி ஸ்தூதி. இலங்கட கரு வேலுக்குமார் மன்றித்துமா வினாடி ஹாத்தரக்க காலையத்தை.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பான குறை நிரப்பு இந்த பிரேரணையிலே 4 நிமிடங்கள் மட்டும் இருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு சில விடயங்களை குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன். குறிப்பாக கடந்த அரசாங்க காலப்பகுதியிலே கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தோட்டப்பகுதிகள், அதே போல நகரத்திலிருந்து தோட்டத்தை இணைக்கின்ற பாதைகள், தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய கிராம பகுதிகள் என அடையாளம் காணப்பட்டு அந்த பாதைகள் அனைத்துமே முற்றுமுழுதாக கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. ஆனாலும் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வீதி அபிவிருத்தி அமைச்சானது கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அத்தகைய நகரங்களிலிருந்து தோட்டங்களை இணைக்கின்ற பாதைகள், அதே போல தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய அந்த கிராமங்களை நோக்கிய பாதைகள் அனைத்தும் காப்பட்டிடப்பட்டு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திகன அம்பன் கோட்டை வரையான பாதை, கண்டியிலிருந்து அந்தான வழியாக தலா வரையான பாதை, அதே போல புசல்லாவ நகரிலிருந்து கழுகல வரையான பாதை, அதே போல இத்தகைய பல பாதைகளை இவ்வாறு நாங்கள் வந்து குறிப்பிட முடியும். ஆனாலும் கூட இந்த அரசாங்கத்தின்குள்ளும் கூட நாங்கள் எடுக்கின்ற போது அத்தகைய அந்த பாரிய அபிவிருத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த செய்யப்பட்ட அபிவிருத்திகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியோடு இருந்த அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களுக்கு அவர்களை நினைவு கூற விரும்புகின்றேன். அதே நேரத்திலே இத்தகைய செயற்பாடுகள் இருந்தாலும் வீதி அபிவிருத்தி தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற அனைத்து அபிவிருத்திகளும் நகரங்களை கிராமங்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது ஒழிய தோட்டப்பகுதிகளை மையப்படுத்தியதான விசேட வீதி அபிவிருத்தி தொடர்பான எந்த திட்டங்களும் முன்வைக்கப்படுவதில்லை. அத்தோடு தோட்டப்பகுதிகளுக்கு இருக்கின்ற பாதைகள் கடந்த காலங்களிலே உரிய தோட்டங்களினால் பராமரிக்கப்பட்டதன் காரணமாக அரசிலே இருக்கக்கூடிய தாபனங்கள் அதோடு தொடர்பு பட்டில்லை. அதே நிலைமையைத்தான் இன்றும் தொடர்வதாக காணப்படுகின்றது. அவை இன்று அத்தகைய தோட்டங்களின் நிர்வாகங்களானது கைவிடப்பட்டு அவை முன்கொண்டு செல்லப்படாத நிலையிலே இருக்கின்ற நிலையில் இருக்கின்றது. ஆகவே அந்தந்த பகுதிகளினது பிரதேச சபைகள் அல்லது மாகாண சபை அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கென இந்த பாதைகளானது உள்வாங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை அவ்வாறு உள்வாங்கப்படுகின்ற போதுதான் உரிய பாதையினது உரிமை, அந்த பாதையினது பராமரிப்பு தொடர்பாக ஒரு நிறுவனம் பொறுப்பு கூறல் ஒன்றை மேற்கொள்வதாக காணப்படும். ஆனால் இன்று அத்தகைய ஒரு நிலைமையை நோக்கி இந்த தோட்டப்பாதைகளானது நகர்த்த பேசப்பட்டில்லை. அவை ஒரு தோட்டப்பாதை தொடர்பான பராமரிப்பு அபிவிருத்தி பற்றி பேசுகின்ற போது உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களை எடுப்போமாக இருந்தால் அவர்கள் கூறுவது தமக்கு இது சொந்தமானது,
தமக்கு
அது சொந்தமானது அல்ல. அதே போல மாகாண சபையை விசாரித்தால் அவர்களுக்கும் சொந்தமானது அல்ல. அதே போல வீதி அபிவிருத்தி அதிகார சபையை எடுத்தால் அவர்களுக்கும் சொந்தமானது இல்லை என இந்த தோட்டத்தில் இருக்கின்ற பாதைகளானது தோட்ட மக்கள் எவ்வாறு பல விடயங்களில் அனாதைகளாக்கப்பட்டு கைவிடப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு சமனாக தோட்டப்பாதைகளும் கைவிடப்பட்டு அனாதைகளாக்கப்பட்ட அதற்கு உரிமை கூறுவதற்கான நிறுவனங்கள் அற்றவையாக கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. அவே பலமுறை இந்த அரசாங்கத்துக்குள் இருந்து அது தொடர்பான அமைச்சர்களுக்கு ஒரு விசேட திட்டம் ஒன்றை இது தொடர்பாக முன்வைக்க வலியுறுத்தி இருந்தாலும் இதுவரைக்கும் அத்தகைய ஒரு முன்னெடுப்பினை நாங்கள் காண முடியாதிருக்கின்றது. அதே போல அதன் காரணமாக இந்த தோட்டப்பகுதிகளிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதாரத்துக்கான பயன்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கும் தோட்ட மக்களினது வாழ்க்கை நிலை கீழ்மட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு நிலைமையையும் இது சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இன்று இந்த தோட்ட மக்களுக்கு 7% நிலத்தை வழங்கிவிட்டோம் என்பதை மாத்திரம் மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி கூறிக்கொண்டு ஏனையவைகளை அதனால் வந்து கவனிக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை சுட்டிக்காட்டுவது போன்ற ஒரு நிலைமை இன்று காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. 7% நிலத்தை வழங்குவதன் ஊடாக மட்டும் நாங்கள் இந்த மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிவிட முடியாது. அவை அவர்களுக்கு தேவையான அடிப்படை அடித்தள வசதிகளை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசுக்கு காணப்படுகின்றது என்பதனை விடைபெறுகின்றேன்.
ஸ்தூதி.